அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு விமானங்களை வாங்கியதில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து விசாரிக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது குறித்த செய்திகள். பிறகு வன்னியில் போரால் உடல் உறுப்புகளை இழந்தோர் விடுக்கும் கோரிக்கை.
சிறிய சிறிய உதவிகள் கிடைக்கிறதால நிரந்தர தொழில்கள் ஒன்றும் செய்ய இயலாது. இப்போ 50 கோழி குஞ்சு தந்தால் அதை வந்து 45 நாள் அதுக்கு செலவழிச்சா அந்த 45 நாளும் 2000-3000 ரூபாய் வருமானம் வரும். அதில் அதை கொண்டு நாங்கள் நடத்தியல.
விடுதிகள், கடைகள் போன்ற இடங்களில் வைக்கப்படும் ரகசிய கேமராக்களால் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து குஷ்புவின் கருத்து.
99.9% வந்து துணியெல்லாம் வந்து கடையில சேஞ்ச் பண்றது பழக்கமே கிடையாது, ட்ரையல் பண்றது பழக்கமே கிடையாது. பட் இது வந்து பார்க்கும் போது ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா எத்தனையோ பேர் வந்து துணி வாங்குறதுக்கு முன்னாடி ட்ரையல் பண்ணிட்டு சரியா இருக்கா இல்லையான பாத்துட்டு அவங்க வந்து எடுக்கும் போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் கமிங் டு தி லைட் தான் ரொம்ப பயமா இருக்கு.
இன்ன பிரசதிகளும் நிகழ்ச்சி நேர்த்தியாக உங்கள் கருத்துக்களை பிரதிபலிக்கும் நேயர் நேரமும் இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் பிரதீபன், புனிதசீலன், சாதாத்.
கென்னிய பல்கலைக்கழகம் ஒன்றில் 148 பேர் பலியாக காரணமாயிருந்த அல் ஷபாப் ஆயுததாரிகள் மேற்கொண்ட தாக்குதலுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 3 கிழக்கு நகரமான கிரிசாவில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் ஒருங்கிணைந்து நடக்க உதவியாகியிருந்தவர்கள் என கென்னிய உள்துறை அமைச்சரகம் கூறியுள்ளது. தமது குடும்ப உறுப்பினர்களை அடையாளம் காணும் வகையில் தலைநகர் நைரோபியில் இறந்தவர்களின் உடல்களை வைத்திருந்த இடத்திற்கு 100,000+ சென்று பார்வையிட்டுள்ளனர். கென்யாவில் முஸ்லிம்கள் அமைப்பு ரீதியாகவே திட்டமிடப்பட்டு ஒடுக்கப்படுவதாக குற்றம் சாட்டி அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள அல் ஷபாப் அங்கு நீண்ட கொடூரமான யுத்தம் ஒன்றை மேற்கொள்ளப் போவதாகவும் சூளுரைத்துள்ளது.
இதனிடையே கென்ய பல்கலைக்கழகத்தில் அல் ஷபாப் ஜிஹாதி குழு நடத்திய தாக்குதல் பற்றி அந்த குழு வெளியிட்ட அறிக்கைகளை ஒளிபரப்பியிருந்த சோமாலிய வானொலி நிலையங்கள் 2 சோமாலிய அதிகாரிகள் மூடியிருக்கின்றனர். ஸ்கை பண்பலை மற்றும் ஷபெல் வானொலி ஆகிய நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. ஷபெல் வானொலியின் இயக்குநரும் அறிவிப்பாளரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அல் ஷபாப் அமைப்பின் உறுப்பினர்களை பேட்டி எடுக்கின்ற அல்லது அந்த அமைப்பின் அறிக்கைகள் பற்றி செய்தி தருகின்ற ஊடகவியலாளர்களை சோமாலிய பாதுகாப்பு படைகள் பல தடவைகளில் கைது செய்திருக்கின்றனர்.
ஈராக்கில் திக்ரித் நகரம் இஸ்லாமிய அரசு போராளிகளிடமிருந்து மீள கைப்பற்றுவதில் ஈடுபட்டிருந்த நாட்டின் பிரதான ஷியா ஆயுத குழுக்கள் அந்த நகரிலிருந்து வெளியேற்றப்படுகின்றனர். திக்ரித் நகரில் கொள்ளை சம்பவங்கள் பெருமளவில் இடம்பெறுவதாக பரவலாக கவலை வெளியிடப்பட்ட நிலையிலேயே அவர்கள் வெளியேற்றப்படுகின்றனர். கடந்த வாரம் நகரம் மீள கைப்பற்றப்பட்டது முதல் அங்கு கார்கள் களவாடப்பட்டதுடன் அரச கட்டடங்களும் சூறையாடப்பட்டதாக திக்ரித்தில் உள்ள மக்கள் கூறுகின்றனர். ஷியா ஆயுத குழுக்களை கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டதாக மக்கள் கூறினாலும் திக்ரித்தில் தாக்குதல் நடத்திய அரச படைகளைச் சேராத உள்ளூர் சுனி போராளிகள் மீது அரசாங்கம் குற்றம் சுமத்துகிறது.
சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸில் பாலஸ்தீன அகதிகள் தங்கியிருக்கின்ற யார்முக் அகதி முகாம் தற்சமயம் கிட்டத்தட்ட முழுமையாகவே இஸ்லாமிய அரசு அமைப்பின் ஆயுததாரிகளுடைய கட்டுப்பாட்டில் சென்றிருப்பதாக சிரியாவின் எதிர்க்கட்சிகள் குழு கூறுகிறது. இங்கு பாலஸ்தீன படைக்குழுக்கள் 2 முனைகளில் சண்டையிட்டு வருகின்றன என்றும், இந்த முகாமின் தெற்கில் அவர்கள் இஸ்லாமிய அரசு ஆயுததாரிகளை எதிர்த்து மோதும் அதே நேரம் வடக்கில் அவர்கள் சிரியாவின் அரச படைகளை எதிர்த்து சண்டையிடுகிறார்கள் என எதிர்க்கட்சிகள் குழு தெரிவித்திருக்கிறது. தங்களிடம் ஆயுதங்களுக்குரிய வெடிப்பொருட்கள் தீர்ந்து விட்டதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த வாரத்தில் முன்னதாக இஸ்லாமிய அரசு ஆயுததாரிகள் அகதிகள் முகாமின் பெரும்பகுதியை கைப்பற்றிய சண்டையில் குறைந்தபட்சம் 10 பேர் கொல்லப்பட்டிருந்தனர்.
இந்தியாவின் முன்னணி மலையேறும் வீரர்களில் ஒருவரான மல்லி மஸ்தான் பாபு தென்னமெரிக்காவின் ஆண்டஸ் மலைத்தொடரில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மலையேற்றத்தின் போது மஸ்தான் பாபு காணாமல் போனதாக தெரியவந்து 11 நாட்களுக்கு பின்னர் அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அர்ஜென்டினா சிலி எல்லையில் உள்ள மலைகளிலிருந்து அவரை மீட்க எடுக்கப்படும் நடவடிக்கைகள் பற்றி தகவல் வெளியிட்டு வந்த ஒரு ஃபேஸ்புக் பக்கத்தில், மலைச்சிகரங்கள் தமக்கு மிகவும் விருப்பமான குழந்தையை எடுத்துக்கொண்டு விட்டன என்று கூறி இரங்கல் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கிறிஸ்தவர்களின் புனித நாட்களாகிய புனித வெள்ளி ஈஸ்டர் கால பகுதியில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பங்கேற்கும் மாநாடு ஒன்றை நடத்தப்படுவதை இந்திய உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவர் கடுமையாக கண்டித்திருக்கிறார். இந்த மாநாட்டையொட்டி நீதிபதிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரவு விருந்துக்கு அழைப்பு விடுத்திருந்தார். இந்த அழைப்பு குறித்து கருத்து வெளியிட்டிருக்கின்ற கத்தோலிக்கரான நீதிபதி குரியன் ஜோசப், பிரதமர் அனைத்து மதங்களுக்கும் சம மரியாதை கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தின் போது ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமான சேவை நிறுவனத்தின் பயன்பாட்டிற்காக 2.3 பில்லியன் டாலர்கள் மதிப்பில் விமானங்கள் வாங்கப்பட்டதில் முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதை விசேட விசாரணைக்குழு உறுதிப்படுத்தியிருக்கிறது. மேலும் இது தொடர்பாக கூட்ட விசாரணைக்கும் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. இதுபற்றி இலங்கை பிரதமர் அலுவலகம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையிலிருந்து மேலதிக செய்திகளுடன் பிரதீபன் புனிதசீலன்.
ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மீது தெரிவிக்கப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளை ஆராய்ந்த மூத்த சட்டத்தரணி ஜே சி வெளியமுன தலைமையிலான விசாரணைக்குழு அதிர்ச்சியூட்டும் பல மோசடிகள் நடந்திருப்பதை உறுதிப்படுத்தியுள்ளதாக இலங்கை பிரதமர் அலுவலகத்தின் அறிக்கை கூறுகிறது. ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் நிஷாந்த விக்ரமசிங்க தனது பதவியை முழுமையாக முறைகேடாக பயன்படுத்தியுள்ளார் என்பதுடன் ஒப்பந்தங்கள் முறைகேடாக கையாளப்பட்டமை, தகுமையற்றவர்கள் பணிக்கமர்த்தப்பட்டமை மற்றும் விமான சேவையின் பாதுகாப்பு விதிமுறைகள் மீறப்பட்டமை என பில்லியன் டாலர்கள் கணக்கில் மோசடி நடந்துள்ளது எனவும் அந்த அறிக்கை தெரிவிக்கின்றது. முந்தைய அரசாங்கத்தின் கீழ் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் புத்தம்புதிய விமானங்களை வாங்கியது உட்பட ஏராளமான செலவுகளை அனாவசியமாக செய்திருந்தது என்றும், ஆனால் குறைவான செலவிலேயே விமான சேவையில் நல்லவிதமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்க முடியும் எனவும் விசாரணைக்குழு தெரிவித்துள்ளது. ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள விமான சேவையின் முன்னாள் தலைவரும் முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சவின் மைத்துனருமான நிஷாந்த விக்ரமசிங்க மீது குற்றவியல் விசாரணை மேற்கொண்டு தண்டனை வழங்கப்பட வேண்டுமென சட்டத்தரணி வெளியமுனவின் அறிக்கை பரிந்துரை செய்துள்ளது. நிஷாந்த பயன்படுத்துவதற்காக இறக்குமதி செய்யப்பட்ட சொகுசு கார் ஒன்றை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தலைமை அதிகாரி கபில சந்திரசேன போலி ஆவணங்கள் அடிப்படையில் தந்தார் என்பதற்கான ஆதாரங்களை விசாரணைக்குழு கண்டறிந்துள்ளது. நுழைவுத் தேர்வில் பல தடவைகள் சித்தி பெறாதவர்கள் பலருக்கு முகாமித்துவத்தின் பணிப்பின் பேரில் தொழில் வழங்கப்பட்டுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது. இது தவிர விமான சேவையின் நிறைவேற்று அதிகாரி சந்திரசேன அந்த பதவிக்கு பொருத்தமற்றவர் என்பதுடன் முறைகேடான வகையில் விமானிகளை பணிக்கமர்த்தியமை உட்பட விமானப் பணியாளர்கள் சட்டத்திற்கு புறம்பாக ஆட்கடத்தல் கும்பலுக்கு உதவியமையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் மீது தெரிவிக்கப்பட்டுள்ள இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் முன்னாள் அரசாங்க தரப்பிலிருந்து இதுவரை பதில் ஏதும் வந்திருக்கவில்லை.
இலங்கையில் வாழும் அனைத்து தரப்பு மக்களிடமும் நம்பிக்கையை ஏற்படுத்துவதன் மூலமே மீண்டும் போர் உருவாவதை தடுக்க முடியும் என்று இலங்கை ஜனாதிபதி கூறியிருக்கின்றார். மேலதிக விவரங்களுடன் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
இந்நாட்டில் வாழும் மக்கள் மொழி மற்றும் மத அடிப்படையில் வேறுபாடுகளை கொண்டிருந்தாலும் அவர்கள் தங்களுடைய மொழியை பேசுவதற்கும் மதத்தை பின்பற்றுவதற்கும் முழுமையான சுதந்திரத்தை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இன்று மட்டக்களப்பு நகரில் நடைபெற்ற மத நிகழ்வொன்றில் உரையாற்றிய போதே இதனை அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா தேவ சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி மைத்ரிபால
சிறிசேன
யார் மீதும் நாங்கள் குரோதம் காட்ட கூடாது, அந்த குரோதம் பகைமையின் மூலமாக ஒரு நாளும் நல்ல ஒரு சமுதாயம் உருவாக போவதில்லை. இந்த சமூகத்திலே யாரும் சந்தேகத்தோடு பீதியோடு வாழ வேண்டிய அவசியமே இல்லை. மனிதர்கள் கூட்டத்தினால் இன்னொரு மனிதர் கூட்டத்தை பயப்படுத்துவதற்கோ அச்சப்படுத்துவதற்கான தேவை எதுவுமே இல்லை. எனவே எல்லா மக்களும் அன்போடும் புரிந்துணர்வோடும் சகவாழ்வோடும் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை எமது புதிய அரசாங்கம் உருவாக்கும்.
எமது
நாட்டிலே நிலவிய நீண்ட கால யுத்தத்தின் காரணமாக நீங்கள் நாங்கள் எல்லோரும் பலவிதமான கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்தோம். எனவே நாம் எல்லோரும் இனிமேல் அப்படியான ஒரு யுத்தம் வருவதற்கு இடமளிக்காமல் நாங்கள் செயல்பட வேண்டும். யுத்தம் ஒன்றை ஏற்படுத்துவதை தடுப்பதற்கு நாங்கள் குண்டுகளின் மூலமாக துப்பாக்கியின் மூலமாக அல்ல, எல்லா மொழிகளும் பேசும் மக்கள் மத்தியிலும் எல்லா மதங்களையும் கடைபிடிக்கின்ற மக்கள் மத்தியிலும் நாங்கள் நம்பிக்கை ஏற்படுத்துவதன் மூலம்தான் அந்த நிலவை நாங்கள் உருவாக்க முடியும். இந்த எல்லோருக்கும் ஒரு நியாயமான ஒரு சமூகத்தை நிலைமையை இந்த நாட்டை நாங்கள் உருவாக்க வேண்டும்
என்றும் குறிப்பிட்டார் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன.
போரால் கடுமையாக பாதிக்கப்பட்ட வன்னி பகுதியில் வாழும் உடல் ஊனமுற்றவர்கள் பலருக்கு பலவிதமான உதவிகள் கிடைத்திருந்தாலும் அவர்கள் சுயமாக வாழ்க்கை பாதையை அமைத்துக் கொள்ளக்கூடிய வழிவகைகள் இன்னமும் செய்யப்படவில்லை. இதுகுறித்து நமது ஓனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் யுத்தம் முடிவடைந்து 6 வருடங்களாக போகின்ற நிலையிலும் யுத்தத்தினால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய வாழ்வாதார உதவிகளும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான அரச உதவிகளும் கிடைக்கவில்லை என பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் கூறுகின்றார்கள். இந்த நிலைமை பின்தங்கிய பிரதேசமாக திகழும் யுத்த மோதல்கள் இடம்பெற்ற வன்னி பிரதேசத்திலேயே அதிகமாக காணப்படுகின்றது. குறிப்பிட்ட அரச உதவிகள் கிடைத்துள்ள போதிலும் மாற்று வலுவுள்ளவர்கள் என அழைக்கப்படுகின்ற அங்கங்களை இழந்தவர்கள், பார்வை இழந்தவர்கள், ஆண் துணையற்ற நிலையில் பெண்களை தலைமைத்துவமாக கொண்டுள்ள குடும்பங்கள் என்பவற்றிற்கு அந்த குடும்பங்களின் தன்மைகளுக்கு ஏற்ப நிலைத்து நிற்கக்கூடிய உதவிகள் கிடைக்கவில்லை என்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் கூறுகின்றார்கள். இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்களில் கிருஷ்ணபிள்ளை ஸ்ரீஹரனும் ஒருவர். அவருக்கு 2 கண்களிலும் பார்வை இல்லை. இவருக்கு 36 வயது.
2 கண்ணும் தெரியாது. உடல்ல காயங்கள் பீசிகள் பட்டு இந்த விலா எலும்பு முறிவடைஞ்சது. கை காலில் ஃபீஸ்கள் கிடக்கு. அதில் நாலாந்தம் குத்து வலிகள். அப்படி இப்போ வீட்டோடையே இருக்கிறேன். இப்போ ஹாஸ்பிட்டல்லாம் தூரங்கள். நீ எல்லாத்தையும் சமாளித்து கொண்டே இருக்கிறோம். வீட்டிலேயே 4 பிள்ளைகள், 3 பேர் படிக்கிறாங்க, மற்றாள் சிறியா. அது மனுஷி தான் வீட்டில் வருமானம் தான். தோட்டங்கள் கோழி வளர்ப்பு செய்கிறேன். நீ அதில் வர சிறிய வருமானத்தை கொண்டு தான்
என்றார் கிருஷ்ணபிள்ளை ஸ்ரீஹரன் அவர்கள். இதேவேளை 2 கைகளையும் 1 கண்ணையும் இழந்த நிலோசன் ரசிதா என்பவர் திருமணமாகி ஒரு குழந்தையுடன் முல்லைத்தீவு மாவட்டம் முள்ளியவளையில் வசித்து வருகின்றார்.
மைன்ஸ் ட்ரைனிங் தந்திருக்கேக்க அது தவறதெல்லாம் வெடிச்சிட்டு வெடிச்சு 2 கையும் இல்லாம கண்ணும் ஒன்றும் தெரியாம கால் காயம்
என தனது நிலைமை பற்றி விவரித்தார் நிலோசன் ரசிதா அவர்கள். புனர்வாழ்வு பயிற்சியின் பின்னர் சமூகத்தில் இணைந்து கொண்ட இவரை நிலோசன் திருமணம் செய்து கொண்டார்.
அப்ப இவர் கூலி வேலைக்கு போவேக்குள்ள அப்படி உழம்பி முத்தம் எல்லாம் கூட்டி என்னையும் தம்பியையும் குளிக்க பார்த்து எல்லாம் செய்து கொண்டு தான் போறவர் கூலி வேலைக்கு. ஒவ்வொரு நாளும் போறாண்டு இல்லை. எங்களையும் பார்த்து எமக்கு போகலாம்னு சொன்னா போய் வேலை செய்து கொண்டு வருவார். இவர் தான் சமைக்கிறது. நான் வீடு கூட்டுவேன், பிள்ளைய பார்ப்பேன். குளிக்காத்து விட்டா துடைச்சி ஒடிக்கல்லாம் பூசி பவுடர்லாம் பூசி உடுப்பெல்லாம் போடுவேன் பிள்ளைக்கு. நாங்கள் நல்ல சந்தோஷமா இருக்கிறோம். எங்களுக்கு கிணறு இல்லை. எங்களோட வீட்டை கிணறு கொண்டு கட்டி தந்தா அவர் வீட்டோட இருந்து தோட்டம் அது செய்வார்
என்றார் நிலோசன் ரசிதா அவர்கள். இதேவேளை தங்களை போன்ற பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த வகையில் உதவிகள் கிடைக்க வேண்டும் என கிருஷ்ணபிள்ளை ஸ்ரீஹரன் அவர்கள் மீண்டும் எம்மிடம் விவரித்தார்.
எங்களுக்கு அடிப்படை வசதிகள் முதல் தேவை நினைச்சோன்னா இப்போ வீடு டொய்லெட்டு தேவைகள் இருக்கணும். அடுத்தது அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான தொழில் செய்யக்கூடிய மாதிரியான உதவிகள், வருமானத்துக்கு ஏற்ற உதவிகள். இப்போ சிறிய சிறிய உதவிகள் கிடைக்கிறதால நிரந்தர தொழில்கள் ஒன்றும் செய்யலாது. இப்போ 50 கோழி குஞ்சு தந்தால் அதை வந்து 45 நாள் அதுக்கு செலவழித்தா அந்த 45 நாளும் 2000-3000 தான் வருமானம் வரும். அதில் அதை கொண்டு நாங்கள் நடத்தலை. இப்போ கடையாண்டு சொன்னால் நிரந்தரமாக அது 4ஆம் வியாபாரம் செய்து கொண்டு வளர்த்துக்கொண்டே போகலாம். அதே மாதிரி இப்போ கால் ஒரு கால் இல்லாதவர் சொன்னால் அவர் எல்லாரும் தோட்டம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்.
என்றார் உடையார்கட்டு வடக்கை சேர்ந்த கிருஷ்ணப்பிள்ளை ஸ்ரீஹரன் அவர்கள். இதற்கிடையில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு அங்கங்களை இழந்தவர்களுக்கு விசேட கவனம் செலுத்தி உதவி திட்டங்கள் செயற்படுத்தப்பட வேண்டும் என்று அண்மையில் வடபகுதிக்கு விஜயம் செய்திருந்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்களிடம் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்திருக்கின்றது. அந்த கோரிக்கையை ஏற்று அங்கங்களை இழந்தவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் தேவைகள் குறித்து கவனிப்பதற்கென கிளிநொச்சியில் அலுவலகம் ஒன்று அமைத்து செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் உறுதியளித்திருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
நமது ஓவனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம் அளித்த குறிப்புடன் இன்றைய இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைகிறது.
BBC தமிழோசை நிகழ்ச்சியை நேர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
அடுத்த இந்திய கண்ணோட்டம். விடுதிகள், பூங்காக்கள், சுற்றுலா தலங்கள் போன்ற இடங்களில் வைக்கப்பட்டிருக்கும் ரகசிய கேமராக்கள் மூலமாகவும் மறைந்திருந்த செல்போன்கள் மூலமாகவும் படப்பதிவு செய்வதன் காரணமாக சாதாரண கல்லூரி மாணவர்களிலிருந்து பல பிரபலங்கள் வரை பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்நிலையில் பொது இடங்களில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக வைக்கப்படுகின்ற கேமராக்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படவில்லை என்பதை உறுதி செய்யக்கூடிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை பலதரப்பால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
கோவா நகரில் பிரபல ஆயத்த ஆடைக்கடை ஒன்றில் உடைமாற்றும் அறையில் ரகசிய கேமரா பொருத்தப்பட்டிருந்ததாக மத்திய மனிதவளத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி வெள்ளிக்கிழமையன்று புகார் அளித்ததை அடுத்து நாடு முழுவதும் இந்த விவகாரம் பேசப்பட்டு வருகிறது. இதுகுறித்து தமிழின் பிரபல நடிகையும் இந்திய காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளருமான குஷ்புவிடம் கேட்டபோது இம்மாதிரியான அச்சத்தின் காரணமாக தான் ஒருபோதும் கடைகளில் இருக்கும் அறைகளில் உடைகளை முயற்சித்து பார்ப்பதில்லை என்று தெரிவித்தார்.
99.9% வந்து துணியெல்லாம் வந்து கடையில சேஞ்ச் பண்றது பழக்கமே கிடையாது, ட்ரையல் பண்றது பழக்கமே கிடையாது. அது இப்பிலிருந்து ஆரம்ப காலத்திலிருந்து அப்படி பழகி இருக்கு எனக்கு. சோ நான் சேஞ்ச் பண்றது இல்ல, ட்ரையல் பண்றது இல்ல. பட் இது வந்து பார்க்கும் போது ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா எத்தனையோ பேர் வந்து துணி வாங்குறதுக்கு முன்னாடி ட்ரையல் பண்ணிட்டு சரியா இருக்கா இல்லையான பாத்துட்டு அவங்க வந்து எடுக்கும் போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் கமிங் டு தி லைட் தான் ரொம்ப பயமா இருக்கு.
உடைகளை வாங்குபவர்கள் வீட்டிற்கு வந்து அணிந்து பார்த்து பொருந்தவில்லை என்றால் திரும்ப கொடுப்பதே பாதுகாப்பானதாக இருக்கும் என்கிறார் குஷ்பு.
நம்ம தரப்புல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சோம்பேறித்தனம் இருக்கும். ஐயோ மறுபடியும் ட்ரையல் பண்ணி சரியில்லைன்னா மறுபடியும் கொண்டு வரணுமே, மறுபடியும் கடைக்கு வரணுமே. சோ அந்த மறுபடியும் கடைக்கு வராம அங்கேயே ட்ரை பண்ணிட்டு சரியிருந்தா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுட்டு போயிடலான்னு ஒரு தாட், ஒரு சின்ன சோம்பேறித்தனம் நம்ம தவிர்த்து அங்கே ட்ரை பண்ணாம இந்த சேஃப்டி ஆஃப் அ ரூம் நம்ம வீட்டுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு சரியில்லைன்னா மறுபடியும் கடைக்கு எடுத்துட்டு போறதுக்கு தப்பே இல்லை. டெக்னாலஜி வந்து சொல்லும் போது எவ்வளவுக்கு எவ்வளோ நமக்கு நல்லது செய்யறோ அதுக்கு டபுள் மடங்கு வந்து ஒரு கெடுதலும் இருக்கு அதுல.
கடைகளில் இம்மாதிரி கேமரா இருப்பதாக ஒரு பெண் நினைத்தால் உடனடியாக காவல்துறையை அணுக வேண்டும், அதுவே சரியானதாக இருக்கும் என்கிறார் அவர்.
You have to go and repeat report immediate-ஆ வந்து எங்கயுமே எந்த ஒரு கடையிலயோ இல்ல தெருவுலயோ யாராவது கேமரா வச்சு உங்களை ஃபாலோ பண்றாங்கன்னா, இல்ல ஒரு ஹிடன் கேமரா இருக்கு உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பா வந்து போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுல தப்பே இல்ல, பண்ணியே ஆகணும்.
இம்மாதிரியான குற்றங்கள் தண்டிக்கப்படக்கூடியவையா, என்ன சட்டப்பிரிவு இதற்கு பொருந்தும் என்பதையெல்லாம் யோசிக்காமல் பெண்கள் நடந்தது அனைத்தையும் ஒரு காவல் நிலையத்தில் புகாராக பதிவு செய்ய வேண்டும் என்கிறார் பிரபல வழக்கறிஞரான சுதாராமலிங்கம்.
ஒரு பெண்ணை அவளுக்கு தெரியாம ஒரு இச்சை பார்வையுடன் நான் பார்ப்பதோ அல்லது வீடியோ எடுப்பதோ மிச்சதுகளோ வந்துட்டு நிச்சயமாக ஒரு குற்றமாக கருதப்படுகிறது இன்றைய இந்திய தண்டனை சட்டத்தின்படியாக. செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நடந்த ஒரு சம்பவத்தை அப்படியே வர்ணித்து புகாரை கொடுக்க வேண்டும். முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யும் பொழுது காவலர்கள் அதுல வந்து அந்த கொடுக்கப்பட்ட புகார் எந்தெந்த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் லால குற்றம் ஏற்கப்பட்டதாக பார்க்கிறார்களோ அதையெல்லாம் சேர்த்துக் கொள்வார்கள். அப்படி சேர்க்கப்படவில்லை என்றாலும் அதை வந்து பின்னாடியே சேர்த்துக்க முடியும்.
இந்த சம்பவத்தை அடுத்து கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துவதற்கு உணவகங்கள் மற்றும் தங்கும் விடுதிகள் உள்ளிட்ட வர்த்தக நிறுவனங்கள் போன்ற இடங்களிலும் கடுமையான கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்படும் என கோவா நகர காவல்துறை தெரிவித்துள்ளது.
எல்லை தாண்டி இலங்கை கடற்பரப்புக்குள் வந்து மீன்பிடித்த 37 இந்திய மீனவர்களை வரும் 17 வரை விளக்க மறியலில் வைக்குமாறு பருத்தித்துறை நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டிருக்கிறது. இந்நிலையில் பிரதமர் மோடி இந்த பிரச்சினையில் தலையிட வேண்டும் என்றும் இதை ஐநாவுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் தமிழக தலைவர்கள் கூறியிருக்கின்றனர். இதுகுறித்து மீண்டும் முரளிதரன்.
இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேனாவிடம் நேரடியாக பேசி தமிழக மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டுமென திமுக தலைவர் கருணாநிதி கூறியுள்ளார். இலங்கையின் வடகடலில் எல்லை தாண்டி வந்து மீன்பிடித்த 37 இந்திய மீனவர்கள் இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் நிலையில் கருணாநிதி இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்திருக்கும் அறிக்கையில், இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழையும் இந்திய மீனவர்கள் பாரபட்சமின்றி கைது செய்யப்படுவார்கள் என்று இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேன கூறியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மீனவ பிரதிநிதிகளையும் தமிழக அரசையும் அழைத்து பேசி பிரச்சனைகளை கேட்டறிந்து இலங்கை அதிபரிடம் நேரடியாக பேச வேண்டும் என்றும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்றும் கருணாநிதி கூறியுள்ளார். இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்திருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தமிழக மீனவர் பிரச்சனையை சர்வதேச நீதிமன்றத்தில் முறையிட்டு தீர்வு காண வேண்டும் என கோரியுள்ளார். மேலும் வங்கக்கடலில் தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து இலங்கை கடற்படையினர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்வதன் மூலம் இந்த பிரச்சனையில் இலங்கையை வழிக்கு கொண்டு வர முடியும் என்றும் ராமதாஸ் கூறியுள்ளார். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் உள்ள வங்கக்கடலில் மீன்பிடிக்கும் உரிமை தமிழக மீனவர்களுக்கு உண்டு என்றும் இதை இந்தியா வலியுறுத்தி கேட்கும் போது அதனை இலங்கை அதிபராலோ இலங்கையின் பிரதமராலோ ஒருபோதும் மறுக்க முடியாது என்றும் ராமதாஸ் கூறியுள்ளார். எனவே அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம்தான் வங்கக்கடலில் மீன்பிடிப்பதற்கான சட்டபூர்வ உரிமையை தமிழக மீனவர்களுக்கு மத்திய அரசு பெற்றுத்தர முடியும் என்று ராமதாஸ் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.
அடுத்ததாக ஒரு விளையாட்டுச் செய்தி. இந்தியாவில் பளுதூக்கும் வீரர் வீராங்கனைகள் 21 பேர் மீது தடை செய்யப்பட்ட ஊக்க மருந்தை பயன்படுத்தியமைக்காக இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. 2006 ஆண்டு காமன்வெல்த் போட்டிகளில் தங்கம் வென்ற கீதாராணி உட்பட தேசிய அளவில் தங்கம் வென்ற பல வீரர்கள் மீது இந்த இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பி சாம்பிள் பரிசோதனையிலும் இவர்கள் ஊக்க மருந்து பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டால் இவர்கள் 4 ஆண்டுகளுக்கு போட்டிகளில் பங்கேற்க முடியாமல் போகும். பளுதூக்கும் விளையாட்டை பொறுத்தவரை தடை செய்யப்பட்ட ஊக்க மருந்தை வீரர்கள் பயன்படுத்தும் போக்கு அதிகமாக காணப்படுவதற்கான காரணம் என்ன என்று புதுச்சேரி மாநிலத்திற்கான பளுதூக்கும் விளையாட்டு பயிற்சியாளர் குமரிடம் கேட்டார் சாதாத்.
அது ஏன் அவங்க அதை யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஷார்ட் பீரியட்ல நம்ம வந்து ரிசல்ட் கொடுக்கணும்ன்ற ஒரு மெயின் காரணத்துக்காக பண்றாங்க. ஷார்ட் பீரியட்ல மெடலிஸ்ட் ஆகணும் அப்படின்றதாக பண்றாங்க. வெயிட் லிப்டிங் கேம்ன்றது இது வந்து ஒரு லாங் டேர்ம் ட்ரைனிங் ப்ரோக்ராம். நம்ம வந்து இன்னைக்கு வெயிட் லிப்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு வித்தின் 3 மந்த்ஸ்ல ரிசல்ட் கொடுக்க முடியாது. அப்படி பண்ணணும், ஷார்ட் பீரியட்ல பாப்புலர் ஃபிகர் ஆகணும், மெடலிஸ்ட் ஆகணும், இன்டர்நேஷனல் ஃபிகர் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட பேண்ட் சப்ஸ்டன்சஸும் அவங்க யூஸ் பண்றாங்க.
வெயிட் லிப்டிங் வீரர் வீராங்கனைகள் தடை செய்யப்பட்ட மருந்துகளை தெரிந்தே தான் பயன்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு தெரியாமல் அவர்கள் சாப்பிடுகின்ற உணவிலிருந்து தடை செய்யப்பட்ட பொருட்கள் கலந்து விடுகின்றன என்றில்லை, அவர்கள் வேண்டுமென்றே தெரிந்து சாப்பிடுகிறார்கள் என்று சொல்கிறீர்களா?
அவங்க எடுத்துக்கிற உணவு பொருட்கள்ல இருந்து பேண்ட் சப்ஸ்டன்சஸ் வருதுன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எடுத்துக்க முடியாது சார். அவங்க வந்து சப்ளிமெண்ட்ஸ்னு ஒன்று சாப்பிட்றாங்க, ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ், எக்ஸ்ட்ரா ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாவு பொருட்கள், ப்ரோட்டீன், வே ப்ரோட்டீன், நெட் ப்ரோட்டீன் லைக் தட் அது மாதிரி எடுக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாடி பில்டர்ஸ்க்காக அது பண்ணுறாங்க அந்த ஃபுட் சப்ளிமெண்ட்ஸை. இந்த வெயிட் லிஃப்டிங்லோ இல்லை ரெஸ்லிங் அந்த மாதிரி கேம்ல, பவர் கேம்னு சொல்லக்கூடிய நம்ம கேம்ஸில் வந்து அன்எஜுகேட்டட் பிளேயர்ஸ் தான் நிறைய பேர் இன்வால்வ் ஆகிறாங்க இந்தியாவில். அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க பேரை கூட அவங்களால சரியாக எழுத தெரியாது. அந்த மாதிரி அன்எஜுகேட்டட் பர்சன்ஸ் தான் இந்த மாதிரி கேமில் இன்வால்வ் ஆகுறாங்க. அப்போ அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த தரம் இல்லாத ஃபுட் சப்ளிமெண்ட்ஸை வந்து நியூட்ரிஷனாக எடுத்துக்கிறாங்க. அதனால இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு தெரியாது, நான் வந்து ஸ்ட்ரைட்டாக டைரெக்டாக இது பேண்ட் சப்ஸ்டன்சஸ் நான் எடுக்கல, அதில் மிக்ஸ் ஆகிருக்குது, அது எனக்கு தெரியாது அப்படி சொல்கிறாங்க. அதுலேயும் அவங்களுக்கு அவேர்னஸ் தேவை, எதை எடுக்கலாம், எந்த ஃபுட் சப்ளிமெண்ட் எடுக்கணும், எதை எடுக்கக்கூடாதுன்றது அதுவும் அவங்களுக்கு தேவை. பட் அவங்க அதை பற்றி யார்கிட்டையும் கேட்கறது இல்லை. பெரும்பாலும் பிளேயர்ஸ் அவங்களா ஓனாகவே எடுத்துக்கிறாங்க. வெயிட் லிஃப்டிங் வந்துட்டு அண்ட் 13 இயர்ஸ் to 17 இயர்ஸ்லேருந்து இன்வால்வ் ஆகுறாங்க கேம்ஸில். அப்போ அவங்க வந்து யாரையும் கோச்சஸையோ மேனேஜர்ஸோ இல்லை ஒரு சீனியர் பர்சன்ஸோ யாரையும் கேட்கறது இல்லை.
சமீபத்தில் இந்தியன் வெயிட் லிஃப்டிங் ஃபெடரேஷன் கொண்டு வந்திருக்கின்ற விதிமாற்றங்களில் குறிப்பிட்ட ஒரு மாநிலத்திலிருந்து நிறைய பேர் தடை செய்யப்பட்ட ஊக்க மருந்துகளை எடுத்துக்கொள்கிறார்கள் என்று தெரிய வந்தால் அந்த மாநில பளுதூக்கும் சங்கத்தையும் தடை செய்கின்ற ஒரு விதியை கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா பயிற்சியாளர்களும் பளுதூக்கும் அமைப்போட நிர்வாகிகளும் சேர்ந்து அவர்களுக்கும் இதில் ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு குறிக்கிற மாதிரியாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் பங்கு இல்லைன்னு சொல்கிறீங்களா?
ஆமாம் சார், அதை வந்து எஜுகேட் பண்ணணும் சார். ஈவன் இப்போ ஈவன் நானும் ஒரு கோச்சாக இருக்கிறதுனால நான் வந்து என்னோடய பிளேயர்ஸுக்கு எஜுகேட் பண்ணணும், பண்ணுறேன். பட் அவங்க கேட்குறாங்க கேட்கலன்றது நமக்கு தெரியாது. ஒவ்வொரு பிளேயர்ஸ் முன்னாடியும் ஒரு கோச்சஸ் ஓடிக்கிட்டு இருக்க முடியாது. அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு மார்னிங் 2 ஹவர்ஸ் ட்ரைனிங் செஷனில் இருக்கிறாங்க, ஈவினிங் 2 ஹவர்ஸ் ட்ரைனிங் செஷனில் இருக்கிறாங்க. அந்த டைம் தான் ஒரு கோச்சோ ஒரு மேனேஜரோ அவங்கள வந்து வாட்ச் பண்ண முடியும். அப்பார்ட் ஃப்ரம் ரிமைனிங் இருக்கிற 20 ஹவர்ஸில் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியறதில்ல. பட் ஈவன் தான் நம்ம எஜுகேட் பண்ணுறோம், ஆனால் அசோசியேஷன்ஸோ ஃபெடரேஷனோ வந்து இவங்களையும் பிளேம் பண்ணுறாங்க. பட் அது எசுக்கக்கூடிய ஒரு விஷயமா எனக்கு தோணலை. ஒரு சிலர் யாரோ ஒருத்தவங்க தவறு செய்யலாம், அதனால ஃபெடரேஷன்ஸோ ஐஓசியோ இந்த மாதிரி முடிவு எடுக்கிறாங்க.
ஊக்கமருந்து ஒருத்தர் எடுத்திருக்காரான்னு செய்யப்படுற பரிசோதனைகளின் அளவு எந்த அளவுக்கு கூடியிருக்குது, எந்த அளவுக்கு இப்போ கண்டுபிடிக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க?
அது வந்து முன்னாடி வந்து 6 months டைமிங் எடுத்துக்கிட்டாங்க சார். பாசிட்டிவ் டோப் டெஸ்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு 6 months எடுத்துக்கிட்டாங்க. இப்போ வந்து மினிமம் 25 days ரிசல்ட் கொடுத்துட்றாங்க. திஸ் அத்லட்டிஸ் அண்டர் டோப் அப்படின்றது வந்து 25 days கொடுத்துருக்குறாங்க. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ல தான் இருக்கிறாங்க, நாடாவும் சரி வார்டாவும் சரி.
புதுச்சேரி மாநில பழுதுக்கும் விளையாட்டு பயிற்சியாளர் குமரன் அளித்த செவியுடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. இனி நேயர் நேரம், பங்கேற்பு மணிவண்ணன் மற்றும் சங்கீதா ராஜன்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்த மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் சங்கீதா. நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் அலைவரிசை விவரங்களை ஒருமுறை தரலாமே சங்கீதா?
ஆம், பிபிசி தமிழோசை வானொலி நிகழ்ச்சிகளை சிற்றலை மூலம் கேட்கும் நேயர்கள் மறு அறிவித்தல் வரும் வரை நமது நிகழ்ச்சிகளை புதிய அலைவரிசைகளான 31 மீட்டரில் 9900 கிலோஹெர்ட்ஸிலும், 22 மீட்டரில் 18830 கிலோஹெர்ட்ஸிலும், 19 மீட்டரில் 15330 கிலோஹெர்ட்ஸிலும் கேட்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
சரி சங்கீதா, இந்த வாரம் புதன்கிழமை புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் பிபிசி தமிழ் தொலைக்காட்சி குறித்து பல நேயர்கள் பாராட்டி நம்முடைய ஃபேஸ்புக் பக்கங்களின் மூலமும் மின்னஞ்சல் மூலமும் கடிதங்களை எழுதியிருக்கிறார்கள். அவர்களின் கருத்துக்களில் சிலவற்றை பார்க்கலாமே சங்கீதா.
சிங்கப்பூரிலிருந்து எழுதும் நேயர் நடராஜன் ஜெயராமன், பிபிசி தமிழுக்கு வாழ்த்துக்கள். தொடரட்டும் உங்கள் சேவை, யூடியூபில் தினமும் பதிவேற்றப்பட்டால் சிறப்பாக இருக்கும், நன்றி என்கிறார்.
இதை யூடியூபில் நாம் தினமும் பதிவேற்றுகிறோம். அதற்கான இணைப்பையும் நம்முடைய இணையதள பக்கத்திலேயே வழங்கியிருக்கிறோம். நேயர்கள் அதன் மூலம் யூடியூபுக்கு சென்று நம்முடைய பிபிசி தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை யூடியூபில் பார்க்க விரும்பும் நேயர்கள் பார்க்கலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக பாரிஸிலிருந்து எழுதும் தினேஷ் எனும் நேயர், உன்னதமான தமிழ் உச்சரிப்போடு உங்களுக்கே உரித்தான பாணியில் வழங்குகிறீர்கள், உங்கள் பணி தொடர வாழ்த்துக்கள் என்கிறார்.
கொழும்பிலிருந்து எழுதும் சின்னையா ரத்னவடிவேல் எனும் நேயர், அருமையான செய்தி தொகுப்பு, காலப்போக்கில் நிச்சயம் விரிவடையும் என்பதில் சந்தேகமில்லை. குரலை மட்டும் கேட்டு இதுகால வரை உருவங்களை கற்பனையில் பார்த்து கொண்டிருந்த எமக்கு அந்த குரல்களின் சொந்தக்காரர்களை நேரில் பார்க்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. கணீர் என்ற தனது குரல் வளத்தால் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரிக்கு வாழ்த்துக்கள். ஏனைய உறவுகளையும் கால ஓட்டத்தில் கண்டுகொள்ள வாய்ப்பு வரும் என்ற எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறோம், மீண்டும் வாழ்த்துக்கள் என்கிறார்.
நன்றி. லண்டனிலிருந்து எழுதும் சுபாஷ் அம்பிகை ராஜா, இப்பொழுதுதான் ஒரு தரமான தமிழ் தொலைக்காட்சியை பார்க்க முடிகிறது, நன்றி வாழ்த்துக்கள், தயவு செய்து அதிக நேரம் ஒதுக்குங்கள் என்று கூறுகிறார். நேயர்களின் கருத்துக்களுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியை நாம் முன்பு சொன்னது போல தமிழ்நாட்டில் தந்தி டிவி மூலம் பார்க்க முடியும். இது தவிர உலகெங்கிலும் உள்ள தமிழோசை நேயர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் வண்ணம் இதை எம்முடைய இணையதளத்திலும் அது ஒளிபரப்பாகும் வார நாட்களில் தரமேற்றுகிறோம். இது மட்டுமல்ல, இதை யூடியூப் இணையதளத்திலும் ஒளிபரப்புகிறோம். இதை யூடியூபில் பார்க்க விரும்பும் நேயர்கள் யூடியூப் இணையதளத்துக்கு சென்று பிபிசி தமிழ் சேனல் என்று டைப் செய்தால் இதன் இணைப்பு கிடைக்கும். வானொலி, தொலைக்காட்சி மற்றும் இணையதளம், சமூக ஊடகங்கள் என அனைத்து வழிகளிலும் பிபிசி இப்பொழுது செய்திகளை தமிழில் வழங்குகிறது என்பது நேயர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாகவே இருக்கும் என்று நம்புகிறோம். சரி, இனி பிற கடிதங்களை பார்க்கலாமே சங்கீதா.
பிபிசி தமிழோசையின் தினசரி நிகழ்ச்சிகளை வாட்ஸ்ஆப்பில் பதிவேற்றம் செய்தால் இன்னும் நிகழ்ச்சிகளை கேட்பதற்கு எளிதாக இருக்குமே, பிபிசி ஏற்பாடு செய்யுமா என்று கேட்கிறார் மதுரை நேயர் சண்முக சுந்தரம்.
நேயரின் ஆவல் எமக்கு புரிகிறது, ஆனால் வாட்ஸ்அப் போன்ற செயலிகள் குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு உட்பட்ட நபர்களையே ஒரு குழுவாக சேர்த்து செய்திகளை பரிமாறிக்கொள்ள அனுமதிக்கின்றன. எனவே இது தற்பொழுதைக்கு சாத்தியமில்லை என்றே தோன்றுகிறது. இருந்தாலும் இதுபோன்ற ஒரு கருத்தை யோசனையை நேரம் வரும்போது பரிசீலிப்போம். நன்றி.
காவிரி நதியின் குறுக்கே மேகதாது என்ற இடத்தில் கர்நாடக அரசு அணை கட்ட முயல்வது பற்றி, தமிழ்நாட்டில் நடந்த கடையடைப்பு பற்றி பொள்ளாச்சி தேவநல்லூர் நேயர் செந்தில்குமார் எழுதும் மின்னஞ்சலில், இதெல்லாம் அண்டை மாநில உறவுகளைத்தான் பாதிக்கும். நாம் ஆளுக்கு 2 மரம் வளர்த்தால் போதும், மழை பெருகி நதி நீர் பிரச்சினை தீர்ந்துவிடும் என்கிறார்.
ஜெர்மன் விங்ஸ் விமான விபத்து செய்தி குறித்து எழுதும் முத்துப்பேட்டை நேயர் ஹிதயத்துள்ளா, விமானத்தின் கருப்பு பெட்டியில் ஆடியோ ரெக்கார்டு மாத்திரம் வைத்திருப்பதால் நாம் எந்த முடிவுக்கும் வருவது மடமை. வீடியோ ரெக்கார்டு அவசியம், இணைக்கப்பட வேண்டும். ஒருவேளை முதல் விமானி பாத்ரூம் சென்றதும் பாதுகாப்பு காரணத்தினால் 2ஆம் விமானி அறையை அடைத்து வைத்திருந்து அவருக்கு மாரடைப்பு வந்திருந்தால், விமானம் மோதும் வரை அவர் உயிர் பிரியாது இருந்திருந்தால் அவர் சுவாசம் கடைசி வரை கேட்டிருக்கும் தான். நல்ல வேளையாக விமானி இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவராக இல்லை, அப்படி இருந்தால் உலகத்தில் உள்ள அத்தனை தீவிரவாத இயக்கங்களிலும் சம்பந்தப்படுத்தப்பட்டிருப்பார் என்கிறார்.
புற்றுநோய்க்கும் புகையிலை பழக்கத்துக்கும் தொடர்பு இருக்கிறதா என்று அறிய ஆய்வு இந்தியாவில் நடத்தப்படவில்லை என்று பாஜக தலைவர் ஒருவர் தெரிவித்த கருத்துக்கள் எழுப்பிய சர்ச்சை பற்றி ஃபேஸ்புக் மூலம் கருத்தெழுதும் நேயர் ராதாகிருஷ்ணன் முத்துக்குமார், உயிர் வாழ காற்று, தண்ணீர், உணவு எதுவும் தேவையில்லை என்று கூட அரசியல்வாதிகள் சொல்வார்களோ என்று கேட்கிறார்.
சென்னையில் தனியார் தொலைக்காட்சி நிலையம் மீது நடந்த தாக்குதல் பற்றிய செய்தி குறித்து எழுதும் ராமேஸ்வரம் நேயர் சு பாலசுப்ரமணியன், ஜனநாயக நாட்டில் அவரவர் கருத்துக்களை தெரிவிக்க உரிமை இருக்கிறது, அதே நேரம் மனம் புண்படும்படி செயல்படுவது அநாகரிகமானது, வன்முறையில் இறங்குவது கண்டனத்துக்குரியது, மதவெறியும் ஜாதி வெறியும் மக்களின் ஒற்றுமையை போக்கும் என்கிறார்.
இதே செய்தி குறித்து எழுதும் மனம் பூண்டி தட்சிணாமூர்த்தி, ஜெயலலிதா அரசு பாஜகவை ஆதரிக்கும் அரசாகவே எதிர்பார்த்ததை போல செயல்படுகிறது என்கிறார்.
சரி, நேரமாகிவிட்டது சங்கீதா. இத்துடன் இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேயர் நேரம் நிகழ்ச்சிகள் வழங்கியவர்கள் மணிவண்ணன் மற்றும் சங்கீதா ராஜன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.